ಸರ್ವಂ ವೇತ್ತಿ ಪುರುಷಂ ಪ್ರಕೃತಿಂ ಚ ಗುಣೈಸ್ಸಹ ಸರ್ವಥಾ ವರ್ತಮಾನೋಪಿ ನ ಸ ಭೂಯೋಭಿಜಾಯತೆ. ತ್ರಯೋವಿಂಶಃ ಶ್ಲೋಕಃ ಕ್ಷೇತ್ರಜ್ಞಾಧ್ಯಾಯೇ ಕ್ಷೇತ್ರಜ್ಞಾಧ್ಯಾಯೇ ಅಧ್ಯಾಯೇಸ್ಮಿನ್ ಪ್ರಥಮತಃ ಕ್ಷೇತ್ರಕ್ಷೇತ್ರಜ್ಞೋಜ್ಞಾನಂ ಯತ್ಜ್ಞಾನಂ ಮಮ ಮಮ ಇತಿ ಕ್ಷೇತ್ರಸ್ಯ ಕ್ಷೇತ್ರಜ್ಞಸ್ಯ ಜ್ಞಾನಂ ಆವಶ್ಯಕಂ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ಅನಂತರಂ ಕ್ಷೇತ್ರಸ್ಯ ಮಹಾಭೂತಾನ್ಯಹಂಕಾರಃ ಇತ್ಯಾರಭ್ಯ ಕ್ಷೇತ್ರಸ್ಯ ಉಪವರ್ಣನಂ ಕೃತಂ. ಕ್ಷೇತ್ರಜ್ಞಾಪಿ ಮಾಂ ವಿದ್ಯೆ ಸರ್ವಕ್ಷೇತ್ರ ಭಾರತ ಇತ್ಯಾರಭ್ಯ ತತ್ರ ಜ್ಞೇಯಸ್ಯ ತಸ್ಯ ನಸತ್ತನ್ನಾಥ ಅನಾದಿಮತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ನಸತ್ತನ್ನಾಥ ಉಚ್ಯತೆ ಇತಿ ಸ್ವರೂಪ ಉಪವರ್ಣನ ಕೃತಂ. ಮಧ್ಯೆ ಚ ಜ್ಞಾನ ಸಾಧನಾನಿ ಜ್ಞಾನಶಬ್ದೇನ ಉಕ್ತಾನಿ ಸಂತಿ. ಆತ್ಮನಃ ನಿರ್ಗುಣಸ್ಯ ಸೋಪಾಧಿಕಮಪಿ ರೂಪಂ ಉಪವರ್ಣಿತಮಸ್ತಿ. ಯಃ ಇತ್ಥಂ ಸನಿಖಿಲೋಪಿ ಸಂಸಾರಃ ಕ್ಷೇತ್ರ ಕ್ಷೇತ್ರಜ್ಞ ಸಂಯೋಗಾತ್ ಜಾತಃ ಪ್ರಕೃತಿ ಪುರುಷ ಸಂಯೋಗಾದೇವ ಜಾತಃ ಇತ್ಯಪಿ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಅನಂತರಂ ಏವಂ ಸ್ಥಿತೆ ಏತಾದೃಶ ಕ್ಷೇತ್ರ ಕ್ಷೇತ್ರಜ್ಞಯೋರ್ ಯಜ್ಞಾನಂ ಯದ್ಜ್ಞಾನಂ ಮತಂ ಮಮ ಇತಿ ಪೂರ್ವಂ ಯದುಕ್ತಂ ತಾಸ ಕ್ಷೇತ್ರ ವಿಲಕ್ಷಣ ಕ್ಷೇತ್ರಜ್ಞ ಜ್ಞಾನೇನ ಯತ್ ಫಲಂ ಮುಕ್ತಿ ಇತಿ ಯದುಕ್ತಂ ತದೇವ ಅತ್ರ ಪ್ರತಿಪಾದ್ಯತೆ. ಏವಂ ವೇತ್ತಿ ಪುರುಷಂ ಯಃ ಮನುಷ್ಯಃ ಏವಂ ಪುರುಷಂ ವೇತ್ತಿ ಪ್ರಕೃತಿ ಚ ಗುಣೈಸ್ಸಹ ನ ಕೇವಲಂ ಪುರುಷಂ ಪ್ರಕೃತಿ ಚ ಪ್ರಕೃತಿ ಮಾಯಾ ಅವಿದ್ಯಾ ಇತ್ಯಪರ ಪರ್ಯಾಯ ತಾಸ ಮಾಯಾಂ ಚ ವೇತ್ತಿ ಕಥಂ ವೇತ್ತಿ ಗುಣೈಸ್ಸಹ ಸತ್ತರಜಸ್ತಮೋಖ್ಯ ಗುಣೈಸ್ಸಹ ಯಃ ಜಾನಾತಿ ಸಹ ಜ್ಞಾನಿ ಸರ್ವಥಾ ವರ್ತಮಾನೋಪಿ ಕೇನವಾ ಪ್ರಕಾರೇಣ ವಿದ್ಯಮಾನೋಪಿ ನ ಸ ಭೂಯೋ ಅಭಿಜಾಯತೆ ಪುನಃ ಜನ್ಮ ನ ಪ್ರಾಪ್ನೋತಿ ಯಥ. ಜ್ಞಾನಿನಃ ಪುನರ್ಜನ್ಮ ನಾಸ್ತಿ. ಯದಾ ಏಕದಾ ಸಹ ಶರೀರಂ ಪರಿತ್ಯಜತಿ ತಸ್ಯ ಪುನಃ ಜನ್ಮ ನ ಭವತಿ. ಸಂಸಾರ ಮಂಡಲೇ ಕುತ್ರಾಪಿ ತಸ್ಯ ಜನ್ಮ ನ ಭವತಿ ಸಹ ಮುಕ್ತಿಂ ಪ್ರಾಪ್ತವಾನ್ ಇತ್ಯುಚ್ಯತೆ. ಅಂದ್ರೆ ನಥ ಭೂಯೋಭಿ ಜಾಯತೆ ಇದೆ ಕಥಂ ವಾ ನಿಶ್ಚಯೇನ ವಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ ಇತಿ ಸಂಶಯ ಜಾತ. ತಸ್ಯ ಸಮಾಧಾನಂ ಭಾಷ್ಯೇ ಸ್ಪಷ್ಟಮಸ್ತಿ ಯದಸ್ಮಾದಿ ರಚನಾ ದ್ರಷ್ಟವ್ಯಮಸ್ತಿ. ಯಂ ವೇತ್ತಿ ಪುರುಷಂ ಪ್ರಕೃತಿ ಗುಣೈಸ್ಸಹ ಸರ್ವಥಾ ವರ್ತಮಾನೋಪಿ ನ ಸ ಭೂಯೋಭಿ ಜಾಯತೆ ಅಪ್ಪಡಿಯನ್ನು 23ನೇ ಶ್ಲೋಕಂ. ಇದರ ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾದ ಕ್ಷೇತ್ರನೆಯೂ ಕ್ಷೇತ್ರಜ್ಞನೆಯೂ அறியணும் அதுதான் எனக்கு இஷ்டம் அப்படின்னு பகவான் சொன்னார். கஷேத்திரம்னு என்னது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது மகாபூதான்ய அகங்காரான்னு ஆரம்பிச்சு கஷேத்திரம்னு நம்ம சரீரம் சரீரத்துக்கு வழியில் இருக்கக்கூடியதான உலகங்கள் எல்லாமே கஷேத்திரம்தான் அப்படின்னு சொன்னார். பிறகு கஷேத்திரஜம்னு யாரு நம்ம சரீரத்துக்குள்ள நான் தான் எது தோணிக்கொண்டிருக்கோ அந்த ஜீவன். அந்த ஜீவன் மட்டும் தனித்தனி சரீரத்துல வெவ்வேறு ஜீவன் இல்லை சகல சரீரங்கள்லயும் ஒரே கஷேத்திரஜன்தான் அவன் தான் பரமாத்மா அப்படின்னு சொன்னார். பிறகு அந்த பரமாத்மாவை அறிவதற்காக வேண்டியதான குணங்களை சொன்னார். அமானித்துவம் அகம்பித்துவம் அஹிம்சா சாந்திராஜவம் என்று. அதற்கு பிறகு ஜேயம் எத்தத் பிரவட்சாமின்னு கஷேத்திரஜன சொன்னார். அனாதிமத் பரம் பிரம்மா நசத்தன் நாசதுஷதேன்னு சொன்ன பிறகு புலனுக்கு எட்டாததான ஒரு பொருள் இல்லை என்றுத்தானே சொல்வார்கள் ஜனங்கள். ஏதாவது கண்ணால பார்த்தாலோ காதால கேட்டாலோ மூக்கால முகர்ந்தாலோ அல்ல சரீரத்தினால தொட்டாலோ தானே அது போல ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு புலனாலையும் அறிய முடியாததான பொருளை இருக்கு என்று எப்படி ஒத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதற்கு அவர் நிர்குணமான ஸ்வரூபத்தை பார்க்க முடியாததாலும் முடியாதவிடிலும் அவரை சோபாதிகமான ஸ்வரூபத்துல பார்க்கலாம் என்று சர்வத பாணி பாதம் தன் சர்வதொட்டி நோமுகம் சர்வமாவிருத்திய திட்டது அப்படிங்கிற ஸ்லோகம் கண்டால அவரே உபாதியோட கலந்திருக்கும் பொழுது அவரை பார்க்கலாம். ஆகையால் அவர் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த சம்சாரங்கள் எல்லாம் இந்த கஷேத்திரமும் கஷேத்திரஜனும் கலந்ததுனாலதான் வந்தது அப்படின்னு தீர்மானமாக சொல்லிவிட்டார். இப்பொழுது இதுவரைக்கும் கஷேத்திர கஷேத்திரஜோ ஜானம் எத்த ஜானம் மதம் மமாங்கிறது விஸ்தாரமாக சொல்லியாச்சு. என்னென்ன வேணுமோ அதுக்கு அர்த்தம் சொல்லியது. அதற்கு பிறகு அதை அறிந்தால் முக்தி, யஜ்ஞாத்வாமிருதமஸ்னுதே, எதை அறிந்தால் முக்தி அடையணும்னு சொன்னேடோ அந்த முக்தியை பத்தி இங்க சொல்ற. சோ ஞானம் வந்தால், பிரம்ம ஞானம் வந்தால் மனிதனுக்கு முக்தி கிடைக்கிறது, மறுபிறவி இல்லாம இருக்கிறான் அப்படிங்கறது இங்க சொல்ற. ஏவம் வேத்தி புருஷம், யஹா ஏறு யாரு, ஏவம் புருஷம் வேத்தி, இப்படி பரமாத்மாவை அறிகிறானோ, பிரகிருதிங்களோடு கூடியதான பிரகிருதி மாயா அவித்யா இவைகளை அறிகிறானோ அவன் சர்வதா வர்த்தமானோபி, எப்படி வாழ்ந்த போதிலும் நல்ல வழியிலேயே வாழணும்னு சொல்லப்படாது, கர்மாக்கள்லாம் பண்ணிட்டே இருக்கணும்னு இல்ல, அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் சர்வதா வர்த்தமானோபி நச பூயா அபிஜாயதே, சா அவன் பூயா மறுபடியும் அபிஜாயதே, மறுபடியும் பிறப்பதில்லை. இந்த சரீரம் வந்தது, இந்த சரீரம் கீழே விழுந்து போறது என்னைக்காவது. மாங்கான்னு வந்தது ஏனால் மாம்பழம் ஆகணும், ஒரு நாளைக்கு அந்த காம்பு விட்டு போய் கீழே விழ வேண்டிதான். நீங்க பறிக்காத போனாலும் காத்தனால அடிக்கப்படாத போனாலும் அந்த மாம்பழமானது கீழே விழுந்துதான் ஆகணும். ஏன், இந்த காயா மாறி இருந்த காயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது, அது பழமாய் கீழே விழத்தான் வேணும். ஆனா மறுபடியும் பிறக்க. அதே போல இந்த சரீரம் நமக்கு வந்தாச்சு, வந்ததான சரீரம் ஒரு நாளைக்கு அழியத்தான் அழியும். ஆனா மறுபடியும் இன்னொரு பிறவை கிடையாது, எங்கேயும் கிடையாது. சம்சார மண்டலத்துல 274 பவனங்கள்ல எந்த பிறவியுமே அவனுக்கு கிடையாது. அப்படி இந்த ஞானம் வந்ததேயானால் மறுபிறவி இல்லாத நிலையை அடைகிறான் அப்படின்னு பாஷ்யத்தில் சொல்லியிருக்கேன். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். சமேவம் யதோக்த லட்சணமாத்வாரம், இப்படிப்பட்டதான இந்த ஆத்மாவை யஹா ஏவம் யதோக்த பிரகாரேண, கீழ் சொன்னதான விதமாக வேத்தி அறிகிறானோ, புருஷம் சாட்சாத் ஆத்மபாவேன, அந்த பரமாத்மாவை எப்படி அறிகிறான், நான் என்று அறிகிறான். நான் என்ன அர்த்தம், நானே அந்த தெய்வம், அகமித்யேவ விபாவையே பவானி, அந்த ஸ்வரூபமும் நானும் ஒண்ணு அப்படின்னு அறிகிறான். அதனால்தான் எப்படி அறிகிறான், சாட்சாத் ஆத்மபாவேன, அயம் அகம், இந்த நான் இதுதான் நான் என்று ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைகிறார். அதோட மட்டுமில்லாமல் பிரகிருதிம் யதோக்தாம் அவித்யாலட்சணாம், அவித்யா என்று சொன்னதான எந்த பிரகிருதியும் குணஹேஸ்வ விகாரை சஹா, தன்னுடைய விகாரங்களோடு கூடியதான குணங்களை இவைகளை நிவர்த்திதாயாம், நிவர்த்திதாம், ஞானம் வந்ததுமே அத்தனையும் போயிடுது. ஞானம் வந்த மறுக்ஷணம் என்னாச்சு, இந்த அஞ்ஞானம் என்ன, அஞ்ஞான காரியங்கள் என்ன, குணங்கள் என்ன, எல்லாம் போய்விட்டது, நீக்கப்படப்பட்டது. நிவர்த்திதாம் அபாவம் அபாதிதாயாம், எல்லாம் இல்லாமல் போகிவிட்டது, காணாமல் போகிவிட்டது. அஞ்ஞானம் காணல, அவித்ய காணல, குணங்கள் காணல, ஞானம் வந்த க்ஷணத்துல எல்லாம் அபாவம் அபாதிதாம். வித்யா எதனால, அறிவால். எந்த அறிவு, அயமஹம் அஸ்மி, நானே இந்த ஸ்வரூபம், எப்படி அறிந்ததனால் போயிடுது. அவன் சர்வதா சர்வ பிரகாரேண வர்த்தமானோபி, அவன் விஹிதமான கர்மாக்களையோ நிஷிதமான கர்மாக்களையோ எதை பண்ணி கொண்டிருந்தாலும் எப்படி இருந்தாலும் சஹா பூயா புனஹா, மறுபடியும் மறுபடியும் பதிதேஸ்மின் வித்வத் சரீரே, இந்த வித்வத் சரீரம், இந்த ஞானம் வந்ததான சரீரம் கீழே விழுந்த பிறகு தேகாந்தராய நாபிஜாயதே, மறுபிறவி எடுத்துக் கொள்வதற்கு புறப்பதில்லை. நோத்பத்யதே தேகாந்தரம் நகருண்ஹாதி இத்யர்த்தா, இவன் கர்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்வதில்லை. எந்த சரீரமா இருக்கட்டும், பணக்காரனா இருந்தா பரவாயில்ல, ஏழையா இருந்தா பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் கிடையாது. எந்த சரீரம் இருந்தாலும் அதுக்கு தக்கதான கவலைகள் இருக்கத்தான் இருக்கும். ஆகையால் அவன் மறுபடியும் பிறப்பதில்லை. அபிஷப்தா இமுமக்தவியம், அவன் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொன்னதுனால என்ன, அவன் நல்ல வழியிலேயே இருக்கிறவனா இருந்தா அவனை பத்தி சொல்லணுமோ, நஜாயதேபிராய, நல்ல வழியிலேயே இருந்து கொண்டிருக்கிறவன் ஒரு நாளும் அழிய மாட்டார். என்ன, ஞானம் வந்த பிறகு மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. ஞானம் வந்தவன்னா ரமண மகர்ஷி ஒரு இடத்துல அசையாம இருக்கார், அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தார். அதே போலயே சேஷாத்ரி சுவாமிகள்னா அவருக்கும் ஞானிதான். ஆனா அவர் என்ன, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு வரவாழ்லாம் அழிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்த. சோ இப்படித்தான் இருப்பா அப்படித்தான் இருப்பாங்கிற நிர்பந்தம் கிடையாது. ஞானம் வந்த பிறகு எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நடத்தினாலும் அவனுக்கு அடுத்த பிறவு இல்லை. என்னாலும் எத்யபி இதுக்கு மேல ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. பதச்சேதா, பதத்தை பிரிச்சு சொல்லணும். பதார்த்தாந்தரம், அதுக்கு பிறகு பதார்த்தோக்தி, அந்த பதத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தத்தை சொல்லணும். விக்கிரகா, சமாசம் இருந்ததையானால் அதை பிரிச்சு சொல்லணும். வாக்கிய யோஜனா, இதுக்கு டோட்டல் மீனிங் என்ன ஸ்லோகத்துக்கு இப்படி சொல்லணும். இதுலதான் பாஷ்யத்துல, பாஷ்யத்துல ஒரு ஸ்லோகம்னு என்ன, பதச்சேதா பதார்த்தோக்தி விக்கிரகா வாக்கிய யோஜனா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆட்சேபத்திய சமாதானம், இதுக்கு மேல யாராவது ஆட்சேபம் பண்ணினானேனால் அதுக்கும் சமாதானம் சொல்லணும். இப்படி பஞ்சதா பாஷ்ய லட்சணம், இப்படி இந்த பஞ்சதா ஐந்து விதமாக இருக்கும். இப்ப விக்கிரகா அது வரைக்கும் ஆயிடுது, வாக்கிய யோஜனை ஆயிடுது, ஸ்லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் கூறிவிட்டார். இப்ப என்ன சொல்லணும், அதுல ஆட்சேபம் வந்தா சமாதானம் சொல்லணும். இப்ப ஆட்சேபம் வருது சுவாமின்னு, நசபூயோபிஜாயதே, அவன் மறுபிறவி எடுப்பதில்லை என்று சொல்றேன். ரைட், ஆனா அது தப்பு. எப்படி எடுக்காம போவான், ஒரு மனுஷனுக்கு அவன் பிறந்தான், ஏதோ வேதாந்தங்களை வாசிச்சுட்டே இருந்தான், நல்ல வழியிலேயே இருந்தான், எல்லாம் நடக்கிறது. அவனுக்கு 60வது வயசுல ஞானம் வந்தது வச்சுப்போம். 60வது வயசுல ஞானம் வந்தாச்சுன்னா அந்த ஞானம் வந்ததுக்கு பிறகு அவன் கர்மாக்களை பண்றானா இல்லையா, பண்ணிதான் இருப்பான். சரீரம் இருந்தா ஏதாவது ஒண்ணு எழுந்துப்பான், நிப்பான், ஒருப்பான், விடுவான், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான். சோ அந்த ஞானம் வந்த பிறகு சில கர்மாக்களை பண்றான் மரண பரியந்தம். ஞானம் வரத்துக்கு முன்னால இந்த ஜென்மால கர்மாக்களை பண்ணினானா இல்லையா, பண்ணினான். 1000 ஜென்மாக்களை சேர்த்து வச்சுட்டதான மூட்டை இருந்தது சஞ்சித கர்மா, அது இருக்கா இல்லையா, இருக்கு. ஆகையால் இவனுக்கு ஞானம் வந்த போதிலும் இவனுக்கு 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. எனது போன ஜென்மால கொண்டு வந்த கர்மாக்கள் இருக்கு, இந்த பிறவியில பிறந்தண்ணிலிருந்து ஞானம் வரபரியந்தும் இவன் செய்ததான கர்மாக்கள் இருக்கு, ஞானம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவன் மரண பரியந்தம் அவன் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் இருக்கு. நீங்க என்ன சொல்லியிருக்கேன், கர்மா பண்ற வரைக்கும் தான் உனக்கு இண்டிபெண்டன்ஸ், ஒரு தரம் கர்மாவை பண்ணிவிட்டானா அதனுடைய பலம் அனுபவிச்சுத்தான் ஆகணும்னு வேற சொல்லியிருக்கேன். ஆகையால் இவருக்கு இந்த 3 கர்மாக்களுக்கு பலம் அனுபவிச்சுத்தானே ஆகணும். மரணத்துக்கு ஒரு க்ஷணம் முன்னால பண்ணியிருந்தான கர்மா எப்படி அனுபவிப்பான், அதனுடைய பலம் அடுத்த ஜென்மால்தான் அனுபவிச்சாகணும். சோ இப்ப மினிமம் 3 ஜென்மாக்கள் வேணும். எது, ஞானம் வந்த பிறகு பண்ணியிருந்தான கர்மாவோட அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா, இந்த ஜென்மாவில பிறந்ததுல இருந்து ஞானம் வரபரியந்தம் பண்ணியிருந்தான கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா, அதற்கு பிறகு சேர்த்து வச்சுட்டு கொண்டு வந்தான மூட்டை அந்த சஞ்சித கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா, ஏதாவது 3 ஜென்மாவலாவது இருக்கணும். அதுக்கப்புறம் வேணா அவன் பிறக்கலைன்னு சொல்லுங்க, அது ஆனா 3 ஜென்மம் அவசியம் அவனுக்கு வந்துத்தானே ஆகணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்லணும், இப்படி ஆட்சேபம் பண்ணினா அதுக்கு சமாதானம் சொல்லணும். இப்ப ஆட்சேபம் சொல்ற, நனு யத்யபி ஞானோத்பத்தியனந்தரம் புனர்ஜன்மாபாவா புக்தா, நீங்க சொல்லியிருக்காரு பகவான் சொன்னார், பகவான் சொன்னா நோன்னு நாங்க சொல்லல, ஆனா எப்படியும் தான் கேட்கிறோம். ஞானம் வந்த பிறகு புனர்ஜன்மா இல்லை, ஞானோத்பத்தி அனந்தரம், ஞானம் வந்த பிறகு புனர்ஜன்மாபாவா புக்தா, புனர்ஜன்மா இல்லை என்று சொல்லப்பட்டது. ததாபே, அப்படி இருந்தாலும் பிராஜ்ஞானோத்பத்தேகே கிருதானாம் கர்மணாம், ஞானம் வரதுக்கு முன்னால பண்ணினதான கர்மாக்கள் ஒரு செட்டு, உத்தர கால பாவினி நாம் சாய் 2, உத்தர கால பாவினி ஞானம் வந்த பிறகு அவர் பண்ணக்கூடியதான கர்மாக்கள். 60 வயசுல ஞானம் வந்ததுன்னா அவர் 90 வயசு வரைக்கும் இருந்தாரே, ஆனால் அந்த 30 வயசுல வரைக்கும் கட்டின கர்மாக்களை யார் அனுபவிக்கிறது, அதுக்கு ஒரு ஜென்ம. யானுக்கு அதிக்கிராந்தானி அநேக ஜென்ம கிருதானி, எத்தனையோ பிறவிகளால சேர்த்து கொண்டு வந்ததான மூட்டைகள் கர்மாக்கள் இருக்கே அதை அனுபவிப்பதற்கு தேசம் பலமதத்துவ நாசா நயுக்தா இது, பலத்தை கொடுக்காமல் கர்மா அழியாது என்பதனால் கர்மா பணியாச்சுன்னா அதனுடைய பலம் அனுபவிச்சுதான் ஆகணும். பலம் கொடுக்காமல் கர்மா அழிஞ்சது என்றது கதை கடையவே கிடையாது. ಸ್ವಲ್ಪ ವ್ಯವಹಾರವನ್ನ ಅನುಭವಿಸುತ್ತಾನ ಹಣಂ. ಅದನ್ನ ಸ್ವಸ್ತ್ರೀಣಿ ಜನ್ಮಾನಿ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಮೂರು ಜನ್ಮಕ್ಕಳಾದ ಅವಳಕ್ಕೆ ಇರಕಣಂ. ಜ್ಞಾನ ಮೊದಲಿದೆಯೋ ಮೂರು ಕರ್ಮ ಮೂರು ಜನ್ಮವಾದ ಇರಂದಾಗಣಂ. ಏ ಜ್ಞಾನಂ ಬಂದದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ ಇಂದ ಜನ್ಮಾದ ಮಣ್ಣಿನ ಕರ್ಮಕ್ಕಳು, ಜ್ಞಾನಂ ಬಂದ ವಿರಹೀವಂ ಪಣ್ಣ ಕೂಡಿಗಿದಾನ ಕರ್ಮಕ್ಕಳು, ಸಿಲ ಜನ್ಮಕ್ಕಳ ಸೇರ್ತು ವೆಚ್ಚುಂಡು ಕೊಂಡಂತದಾನ ಕರ್ಮಕ್ಕಳು. ಸೊ ಇವೈಗಳ ಅನುಭವಿಕ್ಕದಕ್ಕೆ ಮೂರು ಜನ್ಮವಾದ ಆಹಣಮೇ. ಆಹ್ಯಾ ಕರ್ಮಕ್ಕಳೇ ಅನುಭವಿಕ್ಕಾಮಲ್ ಅವನ್ ಮುಕ್ತಿಯ ಅಡೈಹಿರಾನ್ ಎಂದು ಸೊಲ್ಲದು ಸರಿಯಿಲ್ಲೆಯೇ ಅಪಡಿನ್ ಕೇಕರ. ಕೃತ ವಿಪ್ರಣಾಶೋ ಹಿ ನ ಯುಕ್ತ ಇತಿ, ಕರ್ಮ ಪಣ್ಣಿಟ್ಟು ಫಲತೆ ಅನುಭವಿಕ್ಕಾಮಲ್ ಕರ್ಮ ಅಳಿಜು ಹೋಚುನ್ನು ಸೊಲ್ಲದು ಸರಿಯಿಲ್ಲೆಯೋನೋ ಅಪಡಿನ್ನ. ಅದಕ್ಕೆ ಬದಲ್ ಸೊಲ್ಲನು, ಯಥಾ ಫಲೇ ಪ್ರವೃತ್ತಾನಾಂ ಆರಬ್ಧ ಜನ್ಮನಾಂ ಕರ್ಮಣಾಂ. ಎಪಡಿನ್ನ ಪ್ರಾರಬ್ಧ ಕರ್ಮಾನು ಒಣ್ಣದಕ್ಕೆ ಇಪ್ಪ ನಾಮ ಅನುಭವಿಸ್ಕೊಂಡಿರ್ಕೋ. நமக்கு என்னத்தான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், என்னத்தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், என்னத்தான் லோகத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்கும் தீங்க நடக்கிற, ஆனா நமக்கு மேல மேல துன்பம் வந்துட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிறோம் எல்லோரையும் நம்மளை ஏமாத்தி போயிட்டே இருக்கோம். நமக்கு என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் என்னதான் பத்திரமா இருந்தாலும் ஜனங்கள் நம்ம துன்புறுத்துட்டே இருக்கா. நான் என்ன தப்பே பண்ணல சார், நான் ஒண்ணும் பண்ணல சார், அவளுக்கு நல்லதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லோகத்துல சொல்றது கேள்விப்பட்டு இருக்கோம். நம்ம நல்ல வழியிலேயே இருந்தா நமக்கு ஏன் துன்பம் வரணும்? பறந்ததுல இருந்து எல்லாருக்கும் துன்பம் வரணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு மேலும் மேலும் வந்துட்டே இருக்கு. ஏன்னா பகவான் இப்படி பண்றாரேன்னு கூட தோன்றது. அது என்ன, நீங்க எந்த நல்ல வழியில இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடியதான சுக துக்கம் இன்னைக்கு பண்ணினது இல்லை. இன்னைக்கு காலமே ஜபம் பண்ணே சாயங்காலம் சுகம் வரணும் காசு வரணும்னு சொல்லப்படாது. ஏன், இது பின்னால ஒரு வரிசையில வந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க அனுபவிக்க கூடியதான சுக துக்கங்கள் எல்லாமே போன பிறவையில எப்பவோ பண்ணினதான கர்மாக்களுடைய பலம். இது ஆரப்த கர்மா, பிராரப்த கர்மா அதனுடைய பலம். பிராரப்த கர்மாவுடைய பலத்தை தான் தாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கள். அது நீங்க எந்த பூஜை பண்ணினேன் ஜபம் பண்ணினேங்கிறதுனால அது போகாது. அதனால யதா ஃபலே பிரவர்த்தானாம் ஆரப்த ஜன்மனாம் கர்மணாம் கர்மணாம் விசேஷ அவகம்யதே. கர்மாக்களுக்குள்ள ஆரம்ப கர்மா தான் பலத்தை கொடுக்கும், சச்சித கர்மா பலத்தை கொடுக்காது. ஞானம் வந்த பிறகு கர்மா பண்ணினா அந்த பலத்தை கொடுக்காது. அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா சார்? ஒண்ணும் இல்லையே, கர்மான்னா கர்மா, அது பலம் கொடுத்துதானே ஆகணும். கர்மணாம் விஜேதா அவகம்யதே தஸ்மான். ஆகையால் திரிப்பிரகாராண்யபி கர்மாணி த்ரீணி ஜன்மானி ஆரபேரன். ஆகையால் மூணு விதமான கர்மாக்கள் என்னது, ஞானம் வந்த பிறகு பண்ணின கர்மாக்கள், ஞானம் வர்றதுக்கு முன்னால இந்த ஜென்மாவில பண்ணின கர்மாக்கள், போன ஜென்மாவில இருந்து பொண்ணு வந்ததான கர்மாக்கள், இப்படி மூணு கர்மாக்கள். அதனால தஸ்மாத் த்ரிப்ரகாராண்யபி கர்மாணி த்ரீணி ஜென்மானி ஆரபேரன். இல்ல அப்படி ஆரம்பிக்கலேன்னு சம்ஹதானிவா சர்வாணி ஏகம் ஜென்ம ஆரபேரன். இல்லைன்னு எல்லா கர்மாக்களும் சேர்ந்து ஒரு மூட்டைய போட்டு அடுத்த ஜென்மாவில அனுபவிச்சு ஆகணும். எல்லாத்தையும் ஒரு ஜென்மாலையும் அனுபவிக்கணும், அதுவும் ஒத்துக்கிறேன். நியாயமா மூணு ஜென்மாக்கள் வேணும், அப்படி இல்லை எல்லாமும் சேர்ந்து ஒரு ஜென்மாலையும் அனுபவிக்கணும். ஆனா ஜென்மம் மட்டும் இல்லைன்னு சொல்லாது, ஞானம் வந்த பிறகு ஜென்மா இல்லையேன்னு சொல்றது தப்பு. ஏன், அவன் தான் மூட்டை மூட்டையே கர்மா பண்ணிட்டு இருக்கான், யார் அனுபவிப்பா, அவன் தான் அனுபவிக்கணும். அதனால மினிமம் மூணு கர்மா, மூணு விதமான கர்மாக்கள் இருக்க, மூணு ஜென்மா எடுக்கட்டும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ஜென்மம் அனுபவிக்கணும். ஆனால் ஞானம் வந்தா ஜென்மா இல்லையு சொல்றது சரியாக படலைங்கிற பூர்வப்பட்டு. அந்நியா இப்படி நீ ஒத்துக்கொள்ளலன்னா கிருத விநாசே சதி, அவன் பண்ணினதான கர்மாக்கள் பலத்தை கொடுக்காமலேயே அழிந்து போகிறது என்று சொல்வேடையானால் கிருத விநாசே, செய்ததான கர்மாக்கள் பலத்தை கொடுக்காமல் அழிந்து விட்டது என்று சொல்வேடையானால் சர்வத்திர அனாஸ்வாச பிரசங்கா, எல்லா இடத்துலயும் நம்பிக்கை இல்லாம போயிடும். நான் கர்மா பண்றேன் சார், பலம் வந்தா வரும், இல்லைன்னா வராம போயிடும். நடுவில் ஞானம் வந்ததுனா கர்மா பலம் வரவே வராது அப்படின்னு வருமையானால் நம்ம ஏன் சார் ரிஸ்க் எடுத்துக்கிறோம்? கர்மா பண்ணி பார்த்தா தான் கர்மாவனுடைய கட்டம் தெரியும். சும்மா பீச்சுட்டே இருந்தா தெரியும், காலம்பரணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், சூரியோதயத்துக்கு முன்னால அஞ்சே ஆள் அஞ்சரை மணிக்கு ஸ்நானம் பண்ணி ஆரம்பிச்சு காயத்ரி பண்ணி சூரியன் உதிக்கிற காலத்துல சூரியன் பார்த்துட்டு மித்ரஸ்ய கர்ஷணே த்ருதமோ தேவஸ்ய அதானதி அப்படின்னு அவருக்கு சொல்லி நமஸ்காரம் பண்ணி உபஸ்தானம் பண்ணி முடிச்சா இப்படி சந்தியாவந்தனம் ஏதோ ஒரு நாள் உற்சாகமா பண்ணுவான், ரெண்டு நாள் உற்சாகம் பண்ணுவான், மூணாவது நாள் பக்கதாசல பண்றா நம்ம பண்ணலன்னா தப்பா நினைச்சுப்பான்னு பண்ணுவான். ஒரு வாரம் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, அட போய் அப்படின்னு படுத்து தூங்குவோம். ஏன்னா ஒரு நாள் மாதிரி கர்மாவை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த கர்மாக்களை பண்ணின பிறகு அதனுடைய பல நடுவுல ஞானம் வந்தா எல்லாம் போயிடுது சார் அப்படின்னு சொன்னா யாராவது நம்பி பண்ணுவானா கர்மாக்களை? கர்மாக்கள்ல விசுவாசம் இல்லாம போயிடும். அதனால அந்நதா பலம் கொடுக்காமலேயே கர்மா அழியுமே ஆனால் கிருதவினாசே சதி சர்வத்திர அனாஸ்வாத பிரசங்க கர்மாவை சொல்லக்கூடியதான வேதத்திலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். சாஸ்திர ஆனத்தக்கென்ற இந்த சாஸ்திரம் வேஸ் அப்படின்னு ஆயிடும். ஆகையால் இத முக்தம் இதம் அயுக்தம் முக்தம் அடுத்த பிறவி அவனுக்கு இல்லேன்னு சொல்றது சரியில்லை சார் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணிவிட்டான். நூயோபாயதே இது சரியில்லையே அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லணும். ஞானம் வந்த பிறகு பண்ணினதான கர்மாக்கள் என்னாச்சு, ஞானம் வருவதற்கு பண்ணினதான கர்மாக்கள் என்னாச்சு, ஜென்மாந்தரத்தில் பண்ணின கர்மாக்கள் என்னாச்சு, அது கர்மா பண்ணியாச்சு, பண்ணின பிறகு பலன் கொடுக்காமல் அழியப்படாது, அப்படி அழிந்ததுன்னு ஒத்துண்டையானால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுமே. ஆகையால் அவைகள் அனுபவிக்கிறதுக்கு மூணு ஜென்மாவோ அல்லது எல்லாவற்றையும் கலந்து ஒரு ஜென்மாவோ அவசியம் ஆகணும். ஆகையால் இந்த சரீரம் கீழே விழுந்துமே அடுத்த ஜென்மா இல்லை, மறுபடியும் பிறக்க மாட்டான் என்று சொல்றது சரியில்லையே. ஸ்லோகம் தப்பா இருக்கு, பகவான் தப்பா சொன்ன மாதிரி காணப்படுகிறது அப்படின்னு ஆட்சேபம் பண்ணினான். அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்றார், இல்லப்பா ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி, நீ கேட்டிய இந்த கர்மாக்கள்லாம் என்ன ஆறுதுன்னு, அவருடைய கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போறது ஞானாக்கினால பொசுக்கப்பட்டது. எப்பொழுது அவனுக்கு ஞானம் வந்ததோ அவன் அந்த கணம் வரைக்கும் பண்ணினதான எல்லா கர்மாக்களும் புசுக்கப்பட்டது. கர்மா பலன் கொடுக்காம அழிஞ்சதுங்கிற அந்த கர்மாவே அழிஞ்சு போயிடுது. கர்மா இருந்தா தானே பலன் கொடுக்காம போகப்படாதுங்கிறது, கர்மாவே அழிஞ்சு போயிடுது. ஞானத்தினுடைய பவர் என்ன, எல்லா கர்மாக்களையும் அழிஞ்சு போடுது. எல்லா கர்மாக்களையும் அழிச்சது மட்டும் இல்ல, போன ஜென்மாவில் பண்ணின கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. சோ போன ஜென்மாவில சஞ்சித கர்மாவும் போயிடுது, இந்த ஜென்மால பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பண்ணியிருந்த கர்மாக்களும் போயிடுது. பிறகு ஞானம் இருந்துட்டே இருக்க, ஒரு செகண்ட் ஞானம் வந்து மறந்து போயிட்டானோ, இல்ல அவன் எத்தனை நாள் வாழறானோ அத்தனை நாள் ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானம் இருக்கிறதுனால ஞானத்தோட அந்த பின்னால பண்ணக்கூடியதான கர்மாக்களுக்கு தான் அதுவும் அழிஞ்சு போயிடுது. சோ நீ சொன்னதான மூணு விதமான கர்மாக்களும் அழிஞ்சு போயிடுது. இவன் இப்ப இந்த ஜென்மால அனுபவிச்சுருக்கானே பிராரப்த கர்மா, அது மட்டும் இருக்கு. அதோ அதனால இந்த உயிர் எடுத்துட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், அதுவும் ஆயிடுதா, அடுத்த கர்மாவே இல்லை, ஆகையால் ஜென்மா இல்லை. சோ ஞானம் வந்தா என்ன ஆச்சு, இந்த கணம் வரைக்கும் அவன் பண்ணினதான கர்மாக்கள், பல பிறவியில பண்ணினதான கர்மாக்களோ, இந்த பிறவியிலேயே ஞானம் வர்றதுக்கு ஒரு செகண்ட் வரைக்கும் பண்ணினதான கர்மாக்களோ அழிஞ்சு போயிடுது. அதற்கு பிறகு இவன் எந்த கர்மா பண்ணினாலும் இவனுக்கு ஒட்டாது, ஞானத்தோட ஒட்டாது. சோ நீ சொன்னதான மூணு விதமான கர்மாக்களும் அவனுக்கு பலத்தை கொடுக்காது. பிராரப்த கர்மா அனுபவிச்சு தீர்த்துவிட்டான். சோ அதுக்கப்புறம் அவனுக்கு மறுபிறவிக்கு சான்ஸே இல்லை. கர்மா இல்லைன்னா பிறவி எப்படி வரும்பா, ஆகையால் பிறவி இல்லை. ஆகையால் சூத்திரத்தில் நசபூயோ விஜாயதே அப்படின்னு சொல்றது பொருத்தம் தான். அதனால ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி ப்ரஹ்மவேத ப்ரஹ்மைவ பவதி சயோஹ வை தத் பரமம் ப்ரஹ்மவேத ப்ரஹ்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் தானே பிரம்மமாயிட்டான், அவனுக்கு கர்மா உண்டாது. தஸ்ய தாவதேவ சிரம், அந்த ஞானியா இருக்கிறவன் அது வரைக்கும் தான் காத்து கொண்டு இருக்கணும். எது வரைக்கும், இந்த சரீரம் கீழே விழற பரியந்தம், அதுக்கப்புறம் மறு சரீரம் கிடையாது. வெயிட்டிங் எது வரைக்கும் சார், இந்த சரீரம் கீழே விழற பரியந்தம், அவ்வளவுதான். கர்மாணி பிராதூயந்தே, இலவம் பஞ்சில நெருப்பு பட்டது என எப்படி பஞ்சு முழுக்க இழிஞ்சு போயிடுமோ அதே போல இந்த ஞானம் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இதயத்துல வந்த மாத்திரத்தினால எல்லா கர்மாவும் போயிடுது. தத்யதா எப்படி இட்டிகா தூலம் முஞ்ச பருவம் முஞ்ச பல்லுக்குள்ள இருக்கக்கூடியதான சின்ன ஆணிவேர் மாதிரி இருக்கிறது, அதுபோல சர்வ கர்மாணி பிரது என்று எல்லா கர்மாக்களையும் அழித்து விடுகின்றன இத்தியாதி ஸ்ருதி ஸ்ருதி சதேவியா. இத்தனை ஸ்ருதிகள்னால முக்தஹா விதுஷா சர்வ கர்மதாஹா, ஞானிக்கு எல்லா கர்மாக்களும் எரிஞ்சு போச்சு என்று சொல்லப்பட்டது. இஹாபிஜ முக்தா அங்கேயோ சொன்னதில்ல, இங்கேயும் சொல்லப்பட்டது. எதைதாம் சிதமித்தாக்னே அப்படின்னு எப்படி நன்றா எரிஞ்சு காஞ்ச கட்டைகளை நெருப்பு அது நாசமா ஆக்கப்படுறதோ பஸ்மாவா ஆக்கப்படுறதோ அது போல அப்படின்னு எல்லா கர்மாக்களும் எரிஞ்சு போறது என்று கீழே சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டதுன்னு இல்லை சார், இனிமேல சொல்லவும் போறேன். வட்சதிச்சா பட்சதிச்சா வேலையும் சொல்ல போறார். அதுக்கு பிறகு உபபத்தே, இதுக்கு மேல இப்படி சொல்றதுதான் பொருந்தும். பொருத்தம்னு நான் என்ன சொல்றேனோ அதுவும் இந்த பட்சத்துல தான் இருக்கு. ஞானம் வந்த பிறகு கண்ட கர்மாக்களை பண்ணினா அந்த கர்மாக்கள் பலத்தை கொடுக்கணுமே, ஞானம் வர்றதுக்கு முன்னால கர்மாக்களை பண்ணினானே அந்த கர்மா போகணுமே, இப்படி எல்லாம் வராதுன்னு சொன்னேல. நீ சொல்றதுல யுக்தி இல்லை, நான் சொல்லக்கூடிய அம்சத்துல யுக்தி இருக்கு. ஏனென்றால் கர்மாக்கள்லாம் எதனால பண்ணினேன், அறியாமையினால பண்ணேன். அறியாமை இப்ப என்னாச்சு, அறிவு வந்ததுமே அறியாமை போயிடுது. அறியாமையினால வந்ததான கர்மாக்கள் அறிவு வந்த பிறகு நிற்குமோ, இருட்டா இருந்தது சார், இருட்டா இருந்ததுனால குழந்தை கத்திட்டு அதுக்கு பயமா எழுது, அம்மா எங்கேன்னு தெரியல, போன்னு அழுதது. லைட்டு போட்டாச்சு, இருட்டு போச்சு, இருட்டு போனதுனாலயே பயம் போயிடுது. பயம் போனதுனால என்ன ஆச்சுன்னு மறுபடியும் விளையாட தொடங்கியது. இருட்டு போனதுனால இருட்டனால ஏற்பட்டதான பயம் எப்படி நீங்கிவிட்டதோ, அதே போல ஞானம் வந்ததுமே அறியாமையானது போகிவிட்டது. அறியாமையினால வந்ததான கர்மாக்கள் கர்மாக்கள்னால வரக்கூடியதான சுக துக்கங்கள் எல்லாம் போயிடுறது. ஆகையால் ஞானம் வந்தால் கர்மாக்கள் அழிஞ்சு போயிடுது. என்ன கர்மாக்கள், ஞானம் வருவதற்கு முன்னால இந்த ஜென்மாவில பண்ணின கர்மாக்கள், பல ஜென்மாக்கள்ல பண்ணி மிச்சம் இருக்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஞானம் வந்த பிறகு அந்த ஞானம் ஒரு செகண்ட்ல போயிடலையே, இந்த சரீரம் இருக்கிற பிறகு இந்த ஞானம் இருந்துட்டே இருக்கணும். அப்பப்ப பண்ணின கர்மாக்கள் அப்பப்ப அழிஞ்சு போயிட்டு இருக்கு, அது ஒட்டவே இல்லை இவனோட. சோ கடைசியில பார்த்தேன், அவனுக்கு கர்மாவே ஏதும் இல்லை. கர்மா இல்லாததுனால பிறவி இல்லை. எவ்வளவு கிளியரா யுக்தியோட சொல்லிட்டு இருக்க. ஞானம் ஏதோ வேதம் சொல்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வரக்கூடியதான சந்தேகங்களுக்கெல்லாம் வேதம் இது இப்படி அப்படின்னு சொல்லிடும். முதல்ல டாக்மேட்டிக்கா சொல்றது, அதுக்கு என்ன யுக்தி சொல்ல வேண்டாமா, அது எப்படி புரிந்தும்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு நம்ம முதல்ல கோச்சுப்போம். ஆனா வேதம் இன்னொரு இடத்துல யுக்தி சொல்லும், இதை ஏன் இப்படி அப்படிங்கிறது யுக்தி சொல்லும். எதையும் நான் சொல்றேன் கேட்டுப்போன்னு சொல்ல. சின்ன குழந்தை ஒண்ணு ரெண்டு மூணு பொண்ணுட்டே இருக்கு, எழுதிட்டு இருக்கு, ரெண்டானப்புறம் மூணு எழுதுன்னா ரெண்டாயிரம் பேரம் ஒண்ணுதான் எழுதுவேன், ரெண்டாயிரம் பேரம் அஞ்சு எழுதுவேன், நீர் யார் சொல்றது அப்படின்னு கேட்டா என்ன சொல்ற, முதுகுல ஒரு அடி போட்டு இந்த ஆர்டர் தான் எழுதணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா இதுவே ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்த பிறகு அப்புறம் சொல்றேன், ரெண்டாயிரம் பேரம் ஏன் மூணு போடணும், மூணாயிரம் பேரம் ஏன் நாலு போடணும் அப்படின்னு ஏன் போடணுங்கிறது அப்புறம் சொல்றேன். முதல்லயே சொல்றேன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்க தெரியாது. ஆகையால் என்ன பண்ணா புரிஞ்சுக்க தெரியாது சரியில்லைன்னு வந்து, அதனால முதல்ல என்ன பண்ணணும், இதை ஒத்துக்கோனு சொல்லணும். அத்தே ஏவோபலம் சவ்யா, இருக்கு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படி. அது ஏன் இப்படி இருக்குன்னு புரியணுங்கிறத பின்னால சொல்லணும். இதுதான் உபபத்தின்னு பேரு. அந்த உபபத்தி பொருத்தம் யுக்தி லாஜிக் அதையும் சொல்லணும். லாஜிக்கலா நான் சொல்றதுதான் சரியே தவிர தாங்கள் சொல்றது சரியில்லை. ஆகையால் ஞானம் வந்த பிறகு மறுபடியும் அவனுக்கு பிறவி கிடையாது. நசபோயோ பிஜாயதே அப்படி. இந்த உபபத்தியை மட்டும் மேல சொன்னார், கீழே சொன்னார், மேல சொல்ல போறார்னு சொன்னார் இல்லையே, அதை மேல சொல்ல போறார் இது.